الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا من كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாம் தீன் கியாமத்து மட்டும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக வழிகாட்டிருக்கிறது. அது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலைகள் நெருக்கடிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுடைய ஆட்சி பீடமாக இருக்கலாம். சாதாரண விஷயத்திலிருந்து மேல் வரைக்கும் எல்லா விஷயங்களிலையும் குர்ஆன், அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், சஹாபாக்களுடைய நடைமுறைகள், எங்கட முன்னோர்கள் இமாம்கள் நல்லடியார்களுடைய வழிகாட்டல்கள், இவைகள் மிக தெளிவாக அந்தந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் என்றது வழிகாட்டப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, மழை இல்லை என்று சொன்னா உலகத்தில் இந்த மழையை இறக்க வைக்க இயலாது. அல்லாஹ் தஆலா கேக்குறான், அந்தும் அஞ்சல் துமுகு மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்ஸிலூன், நீங்களா இந்த மலையை இறக்கி வைக்கிறீங்க இல்ல நாங்களே இறக்குறோம் கேக்குறாங்க. என்ற இந்த ஆயத்துல மலையை அல்லாஹ் தான் பொழிய வைக்கிறான். அப்ப மலைய நீங்க இல்ல இந்த ஆகாயத்திலிருந்து பொறிய வைக்கிறது, அல்லாஹ் தான் தருகிறான். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. குர்ஆன் சொல்லுது, அஃபரைதும் இன் அஸ்பா மாஉக்கும் கௌரன் ஃபமை யாதிக்கும் பிமாஇன், நீங்க இந்த பூமியில் உள்ள தண்ணி அது வறண்டு அப்படியே கீழே போயிட்டா யாரு கேளும் அந்த தண்ணியை வெளியே கொண்டு வரன்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப வறண்டு போன தண்ணீரை வெளியே கொண்டு வர்றவனும் அல்லாஹ், மலையை இறக்கி வைக்கிறவனும் அல்லாஹ், மலை இல்லாமல் போகும் பொழுது அதை தரக்கூடியவனும் அல்லாஹ். எந்த சயின்டிஸ்டாலும் இயலாது அந்த மலையை குழந்தை இறக்கி வைக்க. இந்த மலை கூடிருச்சு டேம் கட்டையிலும், அதுக்கு சில சில வழிகள் செய்யலும், ஆனா தேவைக்கேற்ப அதிகரிச்சுட்டா அது வெள்ளமாக அது அழிவாக மாறிடும். இது ஒரு பிரச்சனை, மலையின்மை ஒரு பிரச்சனை. நபியவங்க இப்படி மெம்பர்ல இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து முறையீடு செஞ்சாங்க, யார சொல்லாம், வறட்சியின் காரணத்தினால எங்கட எல்லாம் அப்படி வறண்டு போயிட்டு கால்நடைகள் கூட ஆடு ஒட்டகைகள் கூட சாவக்கூடிய நிலைமையை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். எங்கட வயல்கள் எல்லாம் பாலாகி கொண்டு போகுது, நீங்க எங்களுக்கு மலைக்காக துவா செய்யுங்க சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு தெரியுது இந்த பிரச்சனைய வேற யாராலும் தீர்க்க இயலாது, அல்லாஹ்வாலதான் தீர்க்க இயலும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறது அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்த வண்ணம் அல்லாஹுமஸ்கினா என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் மலை பொலி வைப்பாயாக. சஹாபாக்கள் ஜும்மால இருந்து வெளியே போறதுக்கு முன்பு அல்லாஹ் தஆலா மலையை பொலிய வைத்தான். இது நபியோட காலத்தில் நடந்தது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த பிரச்சனை வந்த நேரம் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய சாட்சாவை கொண்டு வச்சு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. நல்லடியார்களை வைத்து நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள தீர்ப்பு தருகிறான். அப்ப முதல் முதலாக நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்றோம். ஒரு நாட்டுக்கு பஞ்சம் வந்தாலும் அதுக்கும் இஸ்லாம் ஒரு வழிகாட்டல தந்திருக்கிறது. அது மலையுடைய பஞ்சமாக இருக்கலாம், அது பொருளுடைய பஞ்சமாக இருக்கலாம். அப்ப இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வை வச்சிருக்குது. ஒரு சஹாபி கல்யாணம் முடிக்கிறார். கல்யாணம் முடிச்ச உடனே அவர் மனைவியை நாடி போக்குல ஒரு பெண் வந்து சொல்றாங்க, மகனே நீ இன்றைக்கு முடிச்சிருக்கிற இந்த மனைவியும் நீனும் மாறி மாறி எனக்கிட்ட பால் குடிச்சுக்கிறீங்க. எப்படி உடன் பிறந்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரியோ எப்படி கல்யாணம் முடிக்க இயலாதோ, அதே போல நீங்க ரெண்டு பேரும் எனக்கிட்ட பால் குடிச்சிருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க இயலாது. இப்ப யாரும் பால் குடிக்கிறத பர்த் சர்டிபிகேட் மாதிரி எழுதி வைக்கிற இல்லையா? கல்யாணம் ஊடு மையத்தூடு திடீரென்று வரக்கூடிய பதட்டம், எங்கே உள்ள ஒரு தாய் வந்திருப்பாங்க அந்த பிள்ளையோட பரிதாப நிலையை பார்த்து பாலை கொடுத்துருவாங்க. இப்ப பாலை கொடுத்தா அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது அந்த தாயுடைய அந்த குடும்பத்துடைய பொறுப்பு. ஏதோ மறந்துருச்சு. இவருக்கு பெரிய பதட்டம். மக்கால இருந்து ஓடுறார் மதீனாக்கு. 10-11 நாளைக்கு பிறகு மதீனால போயிட்டு இறங்குறார். யார சொல்லலாம் இப்படி உண்டு நடந்துருச்சு. இப்ப நபி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கைஃப வக்கது கீல் ஃபாரிகஹா ரிவாயத்தின். இப்படி ஒன்று சொல்லப்பட்ட ஒரு சந்தேகம் வந்ததுக்கு பிறகு ஆதாரம் ஒருவேளை 4 பெண்கள் வந்து சாட்சி சொல்லணும் உண்டு இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா பிற்காலத்தில் ஆதாரம் சொல்லி இருந்தாலும் நபி அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு சந்தேகம் வந்த பிறகு நீங்க பிரியறதுதான் பொருத்தமானது. அப்ப இது இல்லற வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஃபாத்திமத்து பின் துகைஸ் ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, யார சொல்லா எனக்கு ரெண்டு பேர் கல்யாணம் பேசி ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறாங்க. ஒருவருடைய பேர் இது, மற்றவருடைய பேர் இது. நான் யார முடிக்க சொன்னாங்க, அவரையும் முடிக்காதீங்க இவரையும் முடிக்காதீங்க. ரெண்டு பேருக்கும் சில காரணங்கள் இருக்குது. அவரோ சரியான வறுமையில் இருக்கிறார், நீங்க முடிச்சு கஷ்டம் இன்னும் கஷ்டப்படுவீங்க. இவரோ ஒரே பெண்களுக்கு அடிக்கக்கூடியவர், நீ இவரை விட்டுட்டு மூணாவது ஆள முடிங்கன்னு சொன்னாங்க. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தீர்வு கொடுக்கறாங்க. அது பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இபாதத் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், எதுக்கும் நபி அவர்கள் தீர்ப்பு மிக தெளிவாக கொடுக்கிறாங்க. இதுதான் இதுக்குள்ள தீர்ப்பு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சரியான பொருளாதார நெருக்கடி வருது மக்கத்துல, மக்களுக்கு சாப்பாடு இல்லை. நபியவங்கள விரட்டிட்டாங்க மக்கால இருந்து மதீனாக்கு. நபியவங்க மதீனாக்கு வந்துட்டாங்க. இப்ப மக்கத்து மக்கள் சொல்றாங்க, நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சது விரட்டினது எல்லாம் சரிதான், இப்ப நீங்க மதீனால கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, எங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது. அப்ப நபியவங்கள மனித நேயம் தானே, எப்பயுமே மனிதர்களை மதிக்கிற பண்பு தானே. சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த அவங்க செஞ்சதெல்லாம் பார்க்காதீங்க, நாங்க என்ன செய்யலும் பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. மக்கத்து மக்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க தான். ஆனா எந்த குடும்பம் எந்த உறவுகள் அங்க இருக்குது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். இப்ப வந்திருக்கிற பிரச்சனை இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல, அவங்களுக்கு வாய்க்கு ஒரு சாப்பாடு இல்லாத பிரச்சனை. இந்த நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ளணும், தாராளமாக உதவி செய்யுங்க என்று நபியவர்கள் அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு தனிப்பட்ட விரோதி அவன் சொல்றான், உலகத்தில் யாரு இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நபியவங்கள்ட்ட வந்த ஒரு பொருளை கேட்கக்கூடிய நேரத்தில் நபியவங்க ஹுனைன் யுத்தத்தில் இது எல்லாமே நீ எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சொன்ன விரோதியை கூட தன்னுடைய இந்த தாராள தன்மையால நபியவங்க வென்று எடுத்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் திருடிட்டாரு, திருடினா என்ன செய்யணும்? ஏந்த பொருள் ஒருவர் திருடி மன்னிப்பு கேட்டா எனக்கு மனம் இருந்தா நான் மன்னிச்சிடணும், இல்ல இவருக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நான் போலீஸுக்கு கொண்டு போகணும். இந்த நாட்டில் சட்டம் படி போலீஸ்ல போயிட்டு அவரை ஒப்படைக்கணும், இவர் திருந்தி வாழணும், இல்லாட்டி இது எல்லாருக்கும் தொல்லையாக இருக்கும் என்ற ரெண்டு நிலைப்பாடு எடுக்கலாம். எங்களுக்கு சட்டத்தை கை கெடுத்து அவரை அடிச்சு பிடிச்சி ரோட்ல போட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதிக்காது, இஸ்லாமும் அனுமதிக்காது, நாடு சட்டமும் அனுமதிக்காது. அவனுக்கு ரெண்டு ஒன்று எடுக்கலாம், அவரை மன்னிச்சிடலாம், இல்லண்டா அவருக்குரிய அந்த குற்ற தண்டனையை கொடுக்கறதுக்குள்ள வழிய செய்யலாம். இந்த நாட்டில் பலரும் கடந்த 10 வருஷங்களாக எங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் பல விஷயம் செஞ்சாங்க. நாங்க சட்டத்தை கை கெடுக்கல, நாங்க முறையாக தான் நடந்து கொண்டோம். வழக்குக்கு போகலுமானது வழக்குக்கு போனோம், அன்பா பேசலுமானது அன்பா பேசினோம், விளங்க வைக்க வேண்டியதை விளங்க வச்சோம். இதுதான் எங்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடு. அப்ப இதை விட்டுட்டு மூணாவது நாங்க சட்டத்தை கை கெடுத்தோம் நவுசுபில்லா, அந்த ஜஹ்ரான் செஞ்ச ஃபித்னா தான் இன்றைக்கு எங்களை 3 வருடங்களாக தலைக்குனிய வச்சிருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு ஆளாக்க வேண்டி வரும். அது ஷைத்தானிய ஜஹ்ரானிய இல்ல, அது ஷைத்தானிய சிந்தனை. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதது. அப்படியான ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்சாலும் சரி, கூட்டு செய்தாலும் சரி, நாங்க எப்பயுமே அதை நிராகரிச்சு வந்திருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அப்ப ஒரு பீனல் கோட், அது ஒரு குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு சஹாபித கைய வெட்டணும். இப்ப கை வெட்ட போறாங்க, அவன் நபியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அழுறதே நான் கேட்டாங்க, அரசு இல்ல நீங்க தானே வெட்ட சொன்னீங்க, இப்ப அழுகுறீங்க, நீங்களே வெட்ட சொல்லிட்டு அழுகுதா, என்ன நியாயம் இருக்குது, நீங்க மன்னிச்சிருக்கலுமே. நபியவங்க சொன்னாங்க, குற்றவாளி பிடிப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கே மன்னிச்சு விடுறதுக்கு நீங்க கோர்ட்ல வந்து ஆஜராக்கினா எனக்கு மன்னிக்க இயலாது. அல்லாஹ் சொல்றான், உனக்கு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு நீ தண்டனை கொடுக்காம சும்மா விட்டா என்ன நடக்கும்? நாட்டில் குற்றம் அதிகரிக்கும். சில குற்றம் இருக்குது, அது நபியவங்களுக்கு மன்னிக்கலாம். நபியவங்க அந்த கேஸ ஃபைல் பண்ண விடாம எடுக்கலாம். எப்படி? மாயிஸ் அஸ்லமி என்ற ஒரு சஹாபி சொல்றார், நான் ஜினா செஞ்சேன், ஜினா செஞ்சேன்டா, 8 கண்கள் பார்க்கணும், 4 சாட்சி சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து பைத்தியகாரன் மாதிரி ஒன்று சொல்றியா, இன்னும் இருக்குமே என்னமோ இவரு, நீ வந்து முத்தமிட்டு இருப்பா அதை ஜினான் சொல்றா, எல்லாம் சொல்லி பார்த்து 3 முறைக்கு போற 4வது முறை சொன்னார், நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தண்டனையை தாங்க. இப்ப அல்லா தாலா குரான்ல ஆயத்திருக்கிறான், அல்லாட சட்டத்தை நிறைவேற்றத்தில் உங்களுக்கு இறக்கம் வரக்கூடாது. இப்ப நீங்க சட்டத்தை நிறைவேற்றுதா? இப்ப சட்டம் நிறைவேற்றப்படுது. என்ன சட்டம்? அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப அவரை கீழே வச்சு கொஞ்சம் புதைச்சோ இது மாதிரி வச்சோ இப்ப கல்லடிக்கிறாங்க. ஸ்லாத்தில் ஆக பயங்கரமான குற்றம் ஒரு திருமணமான பெண்ணோட ஜினா செய்யறது. ஒரு கணவன் இருக்கும் பொழுது திருமணமாகாத பெண்ணுக்கு ஜினா நிரூபிக்கப்பட்டால் 100 சாட்டை அடி. இங்க கல்லடிக்கிறது. ஏன்? இதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யக்கூடாது. அப்ப அவருக்கு கல் அடிக்கப்படுது, ரத்தம் பலீருந்து வந்து பாயுது மேல. பாயக்குள்ள ஒரு சஹாபிச்சு சொன்னான், நபி உங்களுக்கு கேட்டுருச்சு, அப்படி சொல்லாதீங்க. அவர் செஞ்ச அல்லாஹ் அல்லாண்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாரே, அந்த மன்னிப்பு கேட்ட விதம், அல்லாஹ் புரிந்து கொண்ட விதம், அதை இந்த மதீனா வாசிகளுடைய எல்லா குற்றத்தையும் எடுத்து பங்கிட்டு கொடுத்தா இவருடைய தௌபா பலமாக இருக்கும், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு போடுவான். அப்படி தௌபா செஞ்சுக்கிறார். அதனால ரத்தம் நஜிஸ்தான், ஆனா நீங்க சொன்ன டோன், ஏய் இவன் இப்படிப்பட்ட பாவி, இவனுடைய ரத்தம் என்ன மேல வந்துச்சு என்று சொன்னீங்களே, அந்த டோன் அல்லாஹ்க்கு பிடிக்காது, அப்படி சொல்லாதீங்க என்று ரஸூலுல்லாஹி ஸல்லம். அவ நான் இங்க இத பேச வரல, நான் பேச வர்றது என்னன்னு இப்ப நான் சொல்ல போறேன். அதுக்கு முத உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்னத்தாலும் கேளுங்க, அல்லாஹ்வுடைய தீன்ல குர்ஆன்ல ஹதீஸ்ல அதுக்கு தீர்வு இருக்குதுன்னு மட்டும்தான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறேன். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அது ஒரு குற்றவியல், ஒரு நாட்டுடைய ஒரு சட்டம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த நாட்டுடைய கன்ஸ்டிடியூஷன் அமைக்கிறாங்க. அப்ப கன்ஸ்டிடியூஷன் அமைக்கக்குள்ள இன்றைக்கு ஒரு குற்றம், சமீபத்தில் அட்லுகமையில் நடந்த அந்த சிறுமியோடு நடந்த சம்பவம், அதில் எல்லாரும் கொதிச்சு எழுமினோம். அது பௌத்த பிக்குகள் கூட சொன்னாங்க, சவுதியில் நடக்கிற சட்டம் தான் இங்கேயும் நடத்தப்படணும், அப்பதான் இந்த நாடு இப்படி குற்றத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. சில விஷயங்களுக்கு இது மார்க்கத்தில், அதுல எங்களுக்கு நபியவங்க வழிகாட்டிருக்கிறாங்க, நீங்க இதுல ஒரு ஃபத்வா கொடுக்கலாம். உதாரணமாக இந்த கண்டி மற்ற இடங்கள்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கள்கிட்ட ஒரு ஃபத்வா கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உங்களோட முஸ்லிம்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ரத்தம் ஆக்சிடென்ட் அல்ல பாதுகாக்கணும், யாரையும் அப்படி நிலைமை வராம இருக்க, ஆக்சிடென்ட் ஆகியோ ஏதோ நோய் வந்துட்டா ரத்தத்தை எடுத்துக்கொள்றாங்க, ஆனா ரத்தம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா எங்க மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்றாங்க. அப்ப எடுக்கிறது கூடும், கொடுக்கிறது கூடாதா? மூத்த இந்த நாட்டுடைய பிளட் பேங்க்ஸ்ல உள்ள டாக்டர்ஸ் வந்து எங்களை நாடினாங்க சில வருடங்களுக்கு முன்பு. அப்ப நாங்க சொன்னோம், மக்களே நீங்க தாராளமாக உங்களோட பிளட்ட தர்மம் செய்யுங்க, எப்படி கொடுங்க, பணம் எடுக்காதீங்க, சும்மா கொடுங்க, ஆனா உங்களோட டாக்டர் உங்களை பார்த்துக் கொள்ளட்டும், உங்களோட பிளட் சரியா எடுக்கலுமா இல்லாத அது அவங்களோட வேலை. உங்களோட பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு கொடுக்கலும்னா மார்க்கத்துல தடை இல்லை. நான் கொடுத்தோம் இந்த பத்தம் டெஸ்ட் பேபி, சிலருக்கு புள்ள கிடைக்குது இல்ல, இந்த டெஸ்ட் பேபிக்கு தான் நாங்க போகணும் என்று கேட்டா மார்க்கத்தை எங்கள்கிட்ட கேட்கல, நாங்க என்ன செய்வோம், டாக்டர்ஸ் மார கூப்பிட்டு அவங்ககிட்டயும் கேட்போம், இது என்ன சொல்லுது, இதுல எப்படி இருக்குதுன்னு கேட்கல. அவங்க சொல்லுவாங்க, ரெண்டு மாதிரியும் மேலும், ஒரு ஃபாத்திமாவுக்கு புள்ள தேவை, ஒரு சோமபாலட இந்திரியத்தையும் ஃபாத்திமாட இந்திரியத்தையும் எடுத்தும் என்ன செய்யலாம், இந்த புள்ளைய உருவாக்கலும், இல்ல கணவனுடைய இந்திரியத்தை எடுத்தும் செய்யலாம் என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், கணவன் மனைவியுடைய இந்திரியமாக இருந்தா இது கூடும், இது வெளியில் உள்ள டேவிடோ ஜோசப்போ வந்தா இது கூடாது என்று சொல்லுவோம். அவ ஒரு மார்க்க விஷயம் வரக்கூடிய நேரத்தில் அந்த அந்த தீர்வோ, அது மெடிக்கலாக இருக்கலாம், அது சயின்ஸாக இருக்கலாம், அது அது அஸ்ட்ரோனமியாக இருக்கலாம், எந்த துறையில இருந்தாலும் அதுக்குரிய தீர்ப்பு மார்க்கத்தில் இருக்குது. அப்ப அது நபியோட காலத்தில் இந்த டெஸ்ட் பேபி இருக்குல்ல, ரத்தம் எடுத்தாங்க, அது அப்படியே வீசிட்டாங்க, ஹஜாமா கப்பிங் என்று சொல்லுவாங்க, இந்த ரத்தம் குத்தி எடுக்கிற இது ஆரோக்கியமானது, இது அனுமதி இருக்குது மார்க்கத்துல, ஆனா அந்த ரத்தத்தை யாரும் சேகரித்து வச்சு கொடுக்கிறது நவீன காலத்துல இருக்குல்ல. இப்படியான விஷயங்களுக்கு உலமாக்களுக்கு சாய்ஸ் இருக்குது, இது கூடுமா கூடாதா ஆய்வு செஞ்சு சொல்றதுக்கு. ரசல்லாலு செல்லம் அது பெரிய சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படி நல்ல தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபியவங்க அதுக்கு இடம்பாடு வச்சிருக்கிறாங்க. இந்த மார்க்கம் கியாமத்து மட்டும் இருக்குதே, நபியவங்க 23 வருஷத்துல மௌத் ஆகிட்டாங்க நபித்துவத்துடைய. அப்ப அது ஒரு கியாமத்து வரைக்கும் மார்க்க விஷயங்கள் வரக்குல அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். உதாரணமாக கோவிடுடைய காலத்துல மச்சதுக்கு 25 பேர் தான் வரையணும், அப்ப 25 பேரை வச்சு ஜும்மா நடத்தேலுமாண்டு கேட்ட நேரத்தில் மாலிக்கி மதபில் இப்படி இடம்பாடு இருக்குது, ஹனபி மதபில் இப்படி இடம்பாடு இருக்குது, இதை வச்சு நீங்க அமல் செய்யலாம், அது அந்த காலத்துக்குள்ள சட்டம் என்று நாங்க என்ன செஞ்சோம், ஃபத்வா கொடுத்தோம். இப்ப இதே குர்ஆன்ல தெளிவாக வந்த தொழுதான் வேணும், ஹஜ் செய்யத்தான் வேணும், அதுல யாரும் மாற்றம் செய்ய இயலாது. ஹதீஸ்ல தெளிவாக வந்த சுபோல ரெண்டு ரக்காத்தான் என்றதுல யாருக்கும் மாற்றம் செய்ய இயலாது. ஆனால் இந்த பால் குடிச்சாங்களே, இந்த ஒரு பெண் சாட்சி அளிக்கிறது போதுமா, நாலு பெண் சாட்சி அளிக்க வேணுமா, ரெண்டு ஆண் ஒரு ரெண்டு பெண் சாட்சி அளிக்க வேணுமா, எத்தனை பேர் சாட்சி அளிக்க வேணும் என்றதுல மாற்று கருத்து இருக்கலாம். அது சட்டத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா இந்த நேரத்தில் இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். குடிச்சவனுக்கு 40 அல்லது 80 கசை அடி, அவதூறு செஞ்சவனுக்கு இப்படி இப்படி சாட்டை அடி, விபச்சாரம் ஒரு மனைவியோட கல்யாணம் முடிச்சவர் செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்கு கல்லெறிதல். இது உலகம் மாறினாலும் இந்த சட்டம் மாற மாட்டாது. அது அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட சட்டம். அப்ப சில சட்டங்கள் இருக்குது, அது நெளிந்து கொடுக்கும். அதனாலதான் இந்த கோவிட் பீரியட்ல சொன்னம் ஜும்மாக்களை நீங்க பல இடத்துல நடத்திக்கோங்க. இல்ல ஒரே இடத்துலதான் ஜும்மா நடத்தணும், 40 பேர் இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு குறைவாக இந்த சட்டத்தின்படி உங்களுக்கு செய்யலாம். இதுல சில நெளிந்து போகக்கூடிய இடம்பாடுகள் இருக்குது, சிலதுல மாற்றவே முடியாது. சவுதி மன்னர் நினைக்கிறாரு, இந்த அரஃபாவுடைய இடத்தை கொஞ்சம் விசாலமான வேற எங்கேயும் கொண்டு போயிட்டு செய்வோம், ஹஜ் வரப்போகுது, இந்த இடம் போதாது, நான் வேறொரு இடத்துக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக கொண்டு போயிட்டு செய்வோம். கியாமத்து மட்டும் வரக்கூடிய யாருக்கும் அதுல மாற்றம் செய்ய இயலாது. மஸ்ஜித் கட்டுறது போல இந்த காபத்துல்லா வேறொரு இடத்துக்கு நாங்க கொண்டு போவோம், கம்ஃபர்டான ஜோனுக்கு கொண்டு போவோம், இது நெருக்கடியாக இருக்குது. கியாமத்து மட்டும் இதுல மாற்றம் செய்ய இயலாது. கண்ணியமானவர்களே, எங்க மாற்றம் செய்ய இயலுமோ அங்க மார்க்கத்துல சில நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க அதுக்கு இடம்பாடு இருக்குதுன்னா அதுக்கு கட்டாயம் நாங்க இடம்பாடு கொடுத்து தான் ஆகணும். அதுல யாரும் ஒரு 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 பக்க சார்பாக ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு மிக மிஞ்சி கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க கூடாது. ரத்தம் கொடுக்கிறது நபியுடைய காலத்தில் இருக்கல, அதனால கூடாது என்று சொல்ல இயலாது. இன்றைக்கு வைத்தியத்துறை முன்னேறி இருக்குது, இதுக்கு இப்படியான ஒரு வழிகாட்டல் இருக்குது, நீங்க இதை விற்காதீங்க, இது பணமாக மாத்தாதீங்க, இதை நீங்க ஒரு தர்மமாக, தர்மம் கொடுக்கறதுக்கும் சுத்தமானதா இருக்கணும், இருந்தாலும் இதை கொடுத்துருங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலிய தருவான் என்றது நான் நினைக்கிறேன். இது மிக தெளிவாக இருக்குது. ஆக நான் இவ்வளவு நேரம் பேசினது ஒரு விஷயம்தான், அது என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் குர்ஆன்ல ஹதீஸ்ல இஸ்லாமிய பார்வையில அதுக்கு தீர்ப்பு இருக்கிறது. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடிக்கும் இஸ்லாமிய பார்வையில தீர்வு இருக்கிறது. அதுக்கு நாங்க நீங்க நாலு விஷயத்தை கடைபிடிச்சா இன்றைய இந்த பொருளாதார பிரச்சனைக்கு நாங்க முஸ்லிம்கள் என்ற வகையில இந்த 20 லட்சம் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ், இந்த 3000 மஸ்ஜிதுகளும் ஒன்று சேர்ந்தால், இந்த 10,000 உலமாக்களும் ஒன்று சேர்ந்து, அதான் ஒரே விதத்துல சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரே பேச்ச பேசினா நாளடைவுல இந்த நாட்டுக்கு இந்த பொருளாதார, இது அரசியல் பிரச்சனை அல்ல, அதுல பத்தி நான் இங்க எதுவுமே பேசல. இங்க பேசுறது ஆத்மீக ரீதியில இஸ்லாமிய பன்னோட்டத்துல என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைய. இப்படி பிரச்சனை வரக்குள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுதான் இங்க உள்ள விஷயம். அப்ப முதலாவது போவோம், இங்க மலையின்மை, தண்ணி பற்றாக்குறவு, அது எங்களுக்கு கேஸ் இல்ல, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி குறவு, எங்களுக்கு விவசாயம் நிலம் பாலடைஞ்சு போயிருக்குது. இதுக்கு அரசியல் பேச்சுகளை விட்டுட்டு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதுக்கு என்ன இருக்குது என்று பார்க்கலாம். அதுல நாலு விஷயங்களை நாங்க அடையாளப்படுத்திருக்கிறோம். ஒன்னாவது ஆத்மீக ரீதியில வழிகாட்டல், ரெண்டாவது வீண் விரயத்தை தவிர்த்து கொள்றது, மூன்றாவது விவசாயத்தில் ஈடுபடுறது, நாலாவது மக்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்யறது. இந்த நாளும் இதுதான் என்னுடைய ஜும்மாவுடைய சாரம்சம். நான் இன்று பேச ஆயத்தமாக இருக்கக்கூடிய தலைப்பு இதுதான். நாட்டுடைய பொருளாதார நெருக்கடிக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், 20 லட்சம் முஸ்லிம்களும், இந்த 3000 மஸ்ஜிதுகளும், இந்த 10,000 உலமாக்களும் ஹாபிஸ்களும் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய 20 லட்சம் மக்களையும் இந்த 4 விஷயத்தின் பக்கம் நாங்கள் வழிநடத்தினால் இந்த நாட்டுக்கு இந்த 20 லட்சத்தால முடியும். இந்த 2 கோடி மக்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுக்க எங்களை பார்த்து அவர்களும் என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இருக்கக்கூடிய மமலபிட்டி மஸ்ஜித் நிமல் ரோட் என்ற மஹல்லா, அதுல சில தனவந்தர்கள் ஒன்று சேர்ந்து 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் ஒரு சாப்பாடு பார்சல் கொடுக்கிறாங்க. அதுல நல்ல ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி குக் பண்ணி பள்ளிக்கு வெளியே எந்த வேற்றுமை இல்லாம அந்த போர்டு ஒன்று போட்டிக்குது, யாரும் வந்து ஒரு பேக் பார்சல் எடுத்துட்டு போகலாம். அப்ப மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அங்க அவங்க நல்ல ஒரு 1-2 ஹோட்டலுக்கு ஆர்டர் கொடுத்து அது இடியாப்பமும் ரொட்டியும் எது ஒரு ராவைக்கு ஒரு மனிதனுக்கு சாப்பிடலுமோ, அப்ப மக்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து என்ன செய்யறாங்க, அதை எடுத்துட்டு போறாங்க. சில மக்கள் என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுக்கு வெளியே ஒரு பைப்ப வைக்கிறாங்க, பைப்ப வச்சு அதுல தண்ணீர் கொடுக்கறாங்க. போகக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குறதுக்கு அவங்க அந்த குடிக்கிற தண்ணீரை குடிச்சிட்டு போறாங்க. சிலர் பாக்குறாங்க இந்த மக்களுக்கு கொஞ்சம் அரிசி கொடுத்தா நல்லம். எங்க மகல்லால 300 குடும்பம் இருக்குது, அதுல 150 முஸ்லிம், அதுல 50 பௌத்த, 50 கிறிஸ்தவ, ஹிந்து, எல்லாருக்கும் ஒரு 5 கிலோ பாசல் அரிசியை கொடுத்துட்டா இது எங்களுக்கு பெரிய ஒரு சதக்காவாக இருக்கும் என்று அவர்கள் இப்படி செய்தார்கள். அதனால கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகள் வந்து 4 விஷயத்தை போதிச்சு வருகிறோம். 1வது, மஸ்ஜிதுகள் தாய்களை அல்லாட தீன நிலைநாட்டக்கூடிய தாய்களை உருவாக்கக்கூடிய இடம். மஸ்ஜிதுகள் மார்க்கம், இப்ப நான் இன்றைக்கு பல விஷயங்களை பேசியிருக்கிறேன், எனக்கு ஒரு 45 நிமிஷம் கிடைச்சிருக்கும். நீங்க எல்லாரும் ஒரு 12:20 வந்திருந்தா அவ நான் 1:05 சந்தோஷமாக நிறுத்திருப்பேன். ஆனா நீங்க வந்து சேர்றதே மிச்சம் சமைக்கிறது. அவனால தாமதிச்சு நாங்க ஏன் தாமதிக்கிறோம்னா, நான் ஹசரத் கிட்ட கேட்டேன், ஹசரத் நான் இங்க கொஞ்சம் வெளியே வந்து பயான் செஞ்சுட்டு, ஏன்னா நான் மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு நீங்க வரக்குள்ள உங்களை அப்சென்ட் தான் உங்களை போடப்படும். அப்ப உங்களுக்கு இந்த ஜும்மா இல்ல, உங்களுக்கு கடமை நிறைவேறும், நன்மை கிடைக்காது. அப்ப உங்களுக்கு நன்மை எப்படி அடைய வைக்கலும், 2 செய்யலும், உண்டு நாங்க நீங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஜும்மா ஓதணும், அது அப்படியா எதிர்பார்க்கறது, இல்லாட்டி நீங்க அதான் சொல்ல முத இங்க வந்து சேர்றதா. அப்ப நான் கொடுக்கக்கூடிய அந்த 10 நிமிஷம், அது 12:25 இருந்தாலும் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துல நாங்க தொழுவோம். இதே ஜனம் வந்து சேர்ந்துட்டா அந்த 40 நிமிஷம் குத்பாவை எல்லாருமே கேட்டுட்டு போகலாம். ஏன்னா கடைசியில வந்தவர் ஒருத்துண்டதான் கேட்பாரு, அவருக்கு ஒன்றுமே வேலை சொன்னது விளங்காது. அவர் ஜும்மா வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி 40 நிமிஷத்துல நாங்க இத ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணினா அது எல்லாருக்கும் சரியாக போகும். மேலான சகோதரர்கள், கனிமானவர்களை நான் மிக பணி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், எதிர்காலங்கள்ல எல்லாரும் உரிய நேரத்துக்கு ஜும்மாக்கு வர முயற்சி எடுப்போம். நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது, இந்த நாட்டுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில அரசியலுக்கு அப்பால் ஆத்மீய ரீதியில உலமாக்கல் என்ற அடிப்படையில் எங்கட கடமைப்பாடு இருக்குது, முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்கட கடமைப்பாடு இருக்குது. முதலாவது, நபியவங்க செஞ்ச சஹாபாக்கள் செஞ்ச முதல் விஷயத்தை நாங்க செய்வோம், அது என்னது, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம். எனக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் மத்தவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். நாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ்க்கு விருப்பமானது. அல்லாஹ் தால என்ன சொல்றான், நீங்க மன்னிப்பு கேட்கக்கொள்ள நான் உங்களுக்கு மலைய பொழிய செய்வேன், உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை போக்கி வைப்பேன், உங்களுக்கு செழிப்பான தோட்டத்தை தருவேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன். இதெல்லாம் அல்லாஹ் தால வாக்களிக்கிறான். அப்ப எங்களுக்கு முதலாவது ஆத்மீக ரீதியில நாங்க இஸ்திக்ஃபார் தௌபா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கொள்ள அல்லாஹ் தால எங்களோட பொருளாதார நெருக்கடியை போக்குவான். இது முதலாவது விஷயம். 2வது, ஹதீஸ்ல மிச்சம் தெளிவாக இருக்குது, நீங்க சாப்பிடுங்க குடிங்க வீண் விரயம் செய்யாதீங்க. அல்லாஹ் தாலா தடுத்த ஒன்றுதான் மேலான சகோதரர்களே, வீண் விரயம் செய்யறது தடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒன்றுதான் வீண் விரயத்தை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் மிக தெளிவாக, சுன்ன நஸாயில வந்திருக்குது, குலு வ தஸத்தக்கு, நீங்க சாப்பிடுங்க, தஸத்தக்கு சதக்கா செய்யுங்க, ஆடை அணிங்க, வெகைர் இஸ்ராஃபின் வலா மகீலத்தின், பெருமையும் இஸ்ராஃபும் வேண்டாம் என்று ரசூல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது, குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பருங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள், ஏனென்றால் அல்லாஹ் அளவு கடந்து வீண்விரயம் செய்வர்களை விரும்புறதில்லை. அப்ப அல்லாஹ் அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும். என்ன சகோதரர் வந்து என்கிட்ட கேட்டாரு, ஹஜ்ரத் நான் கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன், எல்லாருக்கும் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் அழைப்பு கொடுத்தேன், இப்ப எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, நான் சொன்னேன் இன்னைக்கு போன் சரியான லேசு, நீங்க 500 பேருக்கு அழைப்பு கொடுத்திருந்தா ஒரு 505 குரூப் உண்டாக்கி ஒரு வாட்ஸ்அப்ல கேளுங்க, நீங்க வரப்போறீங்களா இல்லையா, இது அவமானமாக நினைக்காதீங்க. என்ன ஒரு சாப்பாடுக்கு நீங்க ஒரு ஆளுக்கு 1,000, 2,000, 3,000, 5,000 மட்டும் செலவழிக்க போறீங்க, நீங்க 100 பேருக்கு அழைப்பு கொடுத்துட்டு 50 பேர் தான் வந்தா இந்த சாப்பாடை வீணாக்குவீங்க. அதனால ஒரு டெலிபோன் பண்றதுக்கு ஒரு 5 பேரை வச்சு இந்த 500 பேர்கிட்ட கேளுங்க, இதை வெக்கமாக பார்க்காதீங்க. அப்ப உங்களோட செலவுல உங்களுக்கு வீண்விரயத்துல தவிர்ந்து கொள்ளலாம். அப்படியே அதுல வந்துட்டா, குறைவாக வந்துட்டா, ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போங்க, ரெடியாக வைங்க, பேக் பண்ணி வாரவங்களோட கையிலேயே ஒரு பார்சலை கொடுத்து அனுப்ப, அது உங்களுக்கு லேசாக இருந்தா. இல்லாட்டி சில வறிய இடங்கள் இருக்குது, ஏற்கனவே சொல்லுவீங்க உங்களுக்கு நான் சாப்பாடு தருவேன். அவர் சொன்ன அதற்கு அந்த பக்கத்துல சில ஹோட்டல்களும் இருக்குது, அப்ப நீங்க இப்படி செய்யுங்க, சாப்பாட கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, வெளியில உள்ள ஹோட்டல்ல சொல்லுவீங்க, நான் மிஞ்செல்லாம் தேவைப்பட்டா சாப்பாடு கேட்டுக்கொள்வேன். கன்னியமானூர்களே, ஒரு சஹாபி ஆத்துலதான் உதவி எடுக்கிறாங்க, 4வது முறை மூஞ்ச கழுவினாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நீங்க 4வது கழுவினது இஸ்ராஃப், இது வீண் விரயம். 3 முறை தான் மார்க்கம் சொல்லி இருக்குது, 4வது முறை உங்களுக்கு கழுவ சொல்ல. நீங்க சும்மா ஆத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனா இஸ்லாம் என்ற பேர்ல 4வது நீங்க செய்யறது அது இஸ்லாம் அல்ல, 3 முறை தான் உங்களுக்கு செய்ய சொல்லிருக்குது. அப்ப வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளணும் மேலான சகோதரர்களே, அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒன்று. 4வது நான் சொன்னேன், மலையை பொழிய வைக்கவன் அல்லா, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லா, கஷ்டத்துகளை போக்கக்கூடியவன் அல்லா, அல்லாதான் இதெல்லாம் செஞ்சு தருகிறான். அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நபியவர்களுடைய இந்த சுன்னத்தை பின்பற்றுங்க. மிக தெளிவாக குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன்தான் மலையை பொழிய வைக்கிறான், அவன்தான் எங்களுக்கு கனிகளை தருகிறான், இதெல்லாம் மிக தெளிவான ஆயத்துக்கள்ல வந்திருக்குது. ரசூல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில பதிவாகிறது, 2320வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அவங்க சொல்றாங்க, மா மின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டுகிறான் அல்லது ஒரு விதையை பயிரிடுகிறான், என்ன நடக்குது? ஃபயாக்குலு மின்ஹு தைரன். நேற்று நான் ஒரு சகோதரோட பேசிக்கொண்டிருக்கோம், எனக்கு சொல்ல மறந்துருச்சு, அவர் வந்திருப்பார் நினைக்கிறேன். அவர் சொன்னார், ஹஜரத் எங்கட பக்கத்துல எல்லாம் குரங்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகுது, அவ எல்லாருக்கும் கவலை, நாங்க நட்டினத குரங்கு சாப்பிட்டுட்டு போகுது. நபியவங்க சொல்றாங்க, நீங்க நட்டினத ஒரு பறவையோ ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ அவற்றிலிருந்து ஒரு பகுதியை உண்டால் அது அவனுக்கும் தர்மமாகவே அமையும், அதுவும் தர்மமாக இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழுது உங்களோட தோட்டத்தில், இன்னொருடைய தோட்டத்திலையும் போய் விழுது, நீங்க அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்க, எடுத்துக்கோங்கன்னு. ஒருவர் சொல்றார், அதனால என்ன வீட்டில் அவங்களோட மரம் இங்க வந்திருக்குது, அவங்க சொல்றாங்க வெட்டி நீங்க எடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லா, அவங்க அனுமதி தந்தா அவங்களுக்கு, அவங்க இங்க வரவே விட கூடாது, வந்தா அதை வெட்டுறதுக்கு அனுமதி தரவும் வேணும், பிரச்சனை இல்லாம இதை தீர்த்து கொள்ளணும். அப்ப இங்க ஒரு ஹதீஸ்ல வருது, 10 நாள் புறவு கியாமத்து வருமெண்டு இருந்தால், 10 நாளைக்கு புறவு கியாமத்து வருமெண்டு இருந்தால், ஏண்ட கையில மரம் நட்டுறதுக்கு எது சரி இருக்கும் என்றால், அதை நட்டுவேன் ஏண்டா மக்களுக்கு புரோஷனம் ஆகிறதுக்கு, புரோஷன். அதனால இதுலையும் நாங்க ஈடுபடுவோம். 4வது இறுதியான விஷயம் மேலான சகோதரர்களே, இன மத வேறுபாடு இன்றி கஷ்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் உதவி தாசை வழங்க நாங்க முன்வரக்குல ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்குது. சஹி முஸ்லீம்ல 2699வது நம்பர் இலக்க ஹதீஸ். அபூ ஹுரைரா சொல்றாங்க, மன் நஃபஸ அல்முஃமினின் குர்பத்தன் மின் குர்பி துன்யா, யார் ஒரு சகோதரின் ஒரு துன்பத்தை நீக்கிறாரோ அதற்கு பகரமாக அவரை விட்டு அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய துன்பங்களில் ஒன்றை நீக்குவான் என்பதாக வந்திருக்கு. இதுக்கு ஒரே ஒரு வழி, 2020 20ஆம் திகதி மார்ச் மாசம் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு. நாங்க இந்த நாட்டில் முந்தி அடிச்சு கொண்டு மஸ்ஜிதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளாட்டி வேற சில நாடுகள்ல ஏற்பட்ட பிரச்சனை எங்கட நாட்டுக்கும் வரும், கோவிட் என்ற பேர் எங்கட தலையில வந்து விழும். அதனாலதான் 21ஆம் திகதி நாங்க ஒரு ஃபத்வா கொடுத்தோம், தயவு செய்து எல்லாரும் வீடுகள்ல தொழுதுக்குங்க, மஸ்ஜிதுகளுக்கு வராட்டியும் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குதுன்னு கொடுத்தோம். அது போறதான் லாக்டவுன் எல்லாமே வந்துச்சு. அப்ப நாங்க ஒரு பிரிகாஷன் எடுத்தோம், அதே நேரம் சொன்னோம் மஸ்ஜிதுல இருந்து கஷ்டமானவர்களுக்கு மத இதுகள் பார்க்காம உதவி செய்யுங்க. அல்ஹம்துலில்லா இந்த நாட்டில் நாங்கள் செய்தோம். ஒரு ஹதீஸோடு நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். ஒரு நாள் அலி ரலியல்லாஹுனோட ஒருவர் வந்து யாசகம் கேட்டார். அலி ரலியல்லாஹுனோ வீட்டுக்கு ஹசன் ரலியல்லாஹுனு அனுப்பினாங்க, ஹுசைன் அனுப்பினாங்க. உம்மாயிட்ட கேளுங்க எது சார் இருக்குதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை, 6 திர்ஹம் தான் இருக்குது, ஒரு 600 ரூபா அல்லது 6000 ரூபா தான் இருக்குது, எங்கட தேவைக்கு தான் இருக்குது. சொன்னாங்க அந்த 6 எடுத்துட்டு வாங்க, கேட்டு வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப வீட்டுல ஒண்ணுமே இல்ல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கொடுத்துட்டாங்க. நீங்க அப்படி செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க தனிப்பட்ட முறையில செய்யலாம், உங்களோட பிள்ளைக்கு உங்களோட மனைவிக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பசியான பிள்ளைகளுக்கு சம்பவம் இருக்கும் சஹாபாக்கள்ட, ஆனா அந்த பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்காது. அதனால ஏண்ட தக்குவா தான் எனக்கு தவிர மற்றவங்களுக்கு அது திணிக்க இயலாது. அப்ப என்ன நடக்குது, இவங்க 6 கொடுத்துட்டு ரோட்ல நடந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் வந்து ஒட்டகம் ஒன்று விற்கிறார், எவ்வளவு கேட்டாங்க. அவர் சொன்னாரு 140 திர்ஹம். அது சொன்னாங்க உள்ள சல்லியும் கொடுத்துட்டேன், கையில சல்லியும் இல்ல, நீங்க கடனுக்கு தந்தா உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுவேன், எடுத்துக்கோங்க, நீங்க வித்துட்டு தாங்க. ஒட்டகத்தை எடுத்துட்டு போக்குல ஒருவர் வந்து கேட்கிறாரு, தாரீங்களா, எவ்வளவு, 200 திர்ஹம். அப்ப 60 லாபம் எடுத்தாங்க, 200 போயிட்டு கொடுத்தாங்க அவருக்கு, 140. நேரம் வீட்டுக்கு போயிட்டு குர்ஆன் ஆயத்தோதினாங்க, மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா, யார் ஒன்றை கொடுப்பாரோ அல்லாஹ் 10 தருவான். நான் 6 கொடுத்தோம், அல்லாஹ் 60 தந்தான். நாங்க பாத்தியமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. கன்னிமார்களே அந்த நம்பிக்கை உள்ளவங்க நாங்க, ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 1000. எல்லாரும் ரெண்டு விஷயத்துக்கு துவா செய்வோம். ஒன்னாவது எங்க நாட்டில இந்த 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 6 மாசத்துல கிட்டத்தட்ட 6 பில்லியன் பணம் இந்த நாடு டிராவலிங்க்கு செலவழிச்சிருக்குது. மக்கள் எல்லாம் போய் கொண்டு தான் நினைக்கிறாங்க, எல்லாரும் வராங்க போறாங்க, எல்லாம் நடக்குது. ஹஜ்ஜுக்கு ஒரு தொகை செலவழிக்க போறாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க போறது தான் இந்த நாட்டுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். இலங்கையிலிருந்து கிடைச்சிக்கிற 1500 பேர், சில பேர் 1500 பேர் போய்க்கொள்ள இயலாது. ஆனா 100 பேர் இருந்தாலும் இந்த நாட்டுடைய பிரதிநிதிகள் ஹஜ்ஜ விடக்கூடாது. சென்ற வருடங்கள்லயும் 10,000 பேருக்கு கொடுத்தாங்க, இலங்கையிலிருந்து உலகத்திலிருந்து போகல. ஆனா இலங்கை சகோதரர்கள் சவுதியிலிருந்து ஹஜ்ஜ் செஞ்சாங்க. இதுக்கு நாங்க முதலாவது வாசிவோம், ஒரு சின்ன தொகை கவர்மெண்ட் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்குது. நீங்க $1,500 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டா உங்களுக்கு போறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்குது. அதுக்குள்ள வழிகளை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு நாள் அது முடிவாகமாக இருக்கும். கட்டாயமாக இந்த நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு மக்கள் போகணும், அதுக்கு நாங்க எல்லாரும் துவா செய்வோம் இன்ஷால்லாஹ். ஒன்னாவது. ரெண்டாவது, நான் இன்றைக்கு ஜும்மால சொன்ன முதல் விஷயம், ஆத்மீக ரீதியில் எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். குர்ஆன்ல ஹதீஸ்ல இதுக்கு எல்லாம் தீர்வு இருக்குது. ரெண்டாவது, வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வோம். மூன்றாவது, மேலான சகோதரர்களே, யார் யாருக்கு தோட்டங்கள் சின்னதா இருந்தாலும், நான் தான் பிளட்ல இருக்கிறேன், அங்கேயும் 2 செடியை வச்சிருக்கிறேன், என்ன சக்திக்கு அவ்வளவுதான் இருக்குது. யாருக்கு நிலம் இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அதுலயும் என்ன செய்யுங்க, இந்த ஹதீஸ மையமாக வச்சு நட்டுங்க, அல்லாஹ் அதுல வரக்கு செய்வாங்க. யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கும் காணி இருந்தா அவர்களுக்கு இந்த விவசாயத்துல ஈடுபடுறதுக்கு என்ன எதிர்கால வரக்கூடிய நிலைமை மிக, நாங்க அதை பத்தி அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம், நல்லெண்ணு வைப்போம். யாழ்லா நீ உனக்கேலும் இந்த நிலைமையை மாத்தி தர்றதுக்கு. எவ்வளவு துவேசங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை முகம் கொடுத்தோம், நாங்க பொறுமையை தான் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறோம், அதை கொண்டு நாங்க வெற்றியை தான் கண்டிருக்கிறோம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த நேரத்திலையும் இது பெரும்பான்மை சமூகத்துக்கு போகணும், இலங்கையில் உள்ள 3000 மசிதிகளும் என்ன சொல்றாங்கன்னா, வீண் விரயம் செய்யாதீங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, விவசாயங்களை நட்டுங்க, எல்லா மக்களுக்கும் உதவி செய்யுங்க, 20 லட்சம் மக்கள், 2 கோடி மக்களை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க என்று இந்த செய்தி, இதுதான் சோசியல் மீடியால போகணுமே தவிர வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் செய்யறதுனால ஒரு நாளும் ஒரு சமூகம் முன்னேற முடியாது. அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபற்று உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கருள்வாராக. அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. இங்க சமூகம் அளித்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் வெகு சீக்கிரம் நசீபாக்குவாயாக. யாழ்லா எங்கள் அனைவர்களையும் பைத்துல் முகத்தஸை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாழ்லா எங்களுடைய நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதிப்பதான் நிலைமையை நீ சீராக்கி தருவாயாக. இந்த நாட்டுடைய அனைத்து விஷயங்களையும் நீனே பொறுப்பெடுப்பாயாக. எல்லா மக்களும் ஒன்றுபற்று சுமூகமாக வாழ கிருபை செய்வாயாக. வேற்றுமைகளை கலைந்து துவேஷங்களை கலைந்து வாழ எமக்கு நீ உதவி செய்வாயாக. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நீ எமக்கு நிறுத்தி தருவாயாக. மறைமுகமான எமக்கு உதவி செய்வாயாக. யாழ்லா இந்த 4 விஷயங்கள் படி அமல் செய்யக்கூடிய முஸ்லிம்களை ஆக்கி தருவாயாக. எங்களோட உள்ளங்கள் எங்களோட நெருக்கடிகளை போக்கிடுவாயாக. எங்களோட வியாபாரங்களை வரக்க செய்யலாம், கடன்களை போக்கிடையாலா, எங்களோட வியாபாரம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை போக்கிடையாலா. யாழ்லா இந்த விவசாயங்கள்ல வரக்கத்தை கயிறை ஏற்படுத்தியாலா. யாழ்லா எங்களோட கடன்கள் தொல்லைகளை நீக்கிடையாலா. நோயாளிகளுக்கு பூர்ண சுகத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தந்தருவாயாக. இந்த மச்சிதையும் இங்க சமூகம் அளிக்கக்கூடிய எல்லோருடைய எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக இருப்பாயாக.